சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 4, 2022. தலைப்பு ஆன் கோல்டன் உரை குறிந்தியர். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யாக்கோபு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவருமல்ல. அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்தது தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்தது. ஆதியாகமம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. யாத்திராகமம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். சாமுவேல். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்தது. அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரி வெகு செலந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரி யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். காலமே தாவீது யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாக்கும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தது. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது. மத்தேயு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமின் என்பதே. யோவான். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்களெல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரி விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்தது விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்தது தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரி நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். குறிந்தியர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்களல்லவென்றும் அறியீர்களா? கலாத்தியர். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லிஜூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீட்டிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீ டு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் அவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான். பூமி முழுவதிலும் கடவுளின் ஆதிக்கத்தை உடையவன் மற்றும் பிரதிபலிக்கிறான். தெய்வம் தனது வேலையில் திருப்தி அடைந்தார். ஆன்ம சிருஷ்டியானது அவரது எல்லையற்ற தன்னடக்கம் மற்றும் அழியாத ஞானத்தின் வளர்ச்சி வெளிப்பாடாக இருந்ததால் அவர் எப்படி வேறு விதமாக இருக்க முடியும்? ஒரே ஒரு உண்மையான ஈர்ப்பு மட்டுமே உள்ளது, ஆவியின் ஈர்ப்பு. துருவத்தின் மீது ஊசியை காட்டுவது இந்த அனைத்தையும் தழுவும் சக்தி அல்லது கடவுளின் ஈர்ப்பு தெய்வீக மனதை குறிக்கிறது. சிற்றின்பம் என்பது பேரின்பம் அல்ல, அடிமைத்தனம். உண்மையான மகிழ்ச்சிக்காக மனிதன் தனது கொள்கை தெய்வீக அன்புடன் இணக்கமாக இருக்க வேண்டும். குமாரன் பிதாவுக்கு இணங்க கிறிஸ்துவுக்கு இசைவாக இருக்க வேண்டும். தெய்வீக அறிவியலின் படி மனிதன் தன்னை உருவாக்கும் மனதை போலவே சரியான அளவில் இருக்கிறான். இருப்பதன் உண்மை மனிதனை இணக்கமாகவும் அழியாததாகவும் ஆக்குகிறது. அதே சமயம் பிழை மரணமானது மற்றும் முரண்பாடானது. சுவிசேஷம் கற்பிப்பது போல தூய்மையான இதயத்தை தவிர வேறு யாரும் கடவுளை பார்க்க முடியாது என்பதை கிறிஸ்தவ அறிவியல் நிரூபிக்கிறது. அவனுடைய தூய்மையின் விகிதத்தில் மனிதன் சரியானவன் மற்றும் பரிபூரணம் என்பது வானத்தின் வரிசையாகும். இது கிறிஸ்துவில் வாழ்க்கையை நிரூபிக்கிறது, வாழ்க்கையின் ஆன்மீக இலட்சியமாகும். இது சிந்தனையின் ஆன்மீகமயமாக்கல் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் கிறிஸ்தவமயமாக்கல் ஆகும். இது பொருள் இருப்பின் கொடூரமான கேலிக்கூத்தலின் முடிவுகளுக்கு மாறாக இது கற்பு மற்றும் தூய்மை, சிற்றின்பம் மற்றும் தூய்மையின் கீழ் நோக்கிய போக்குகள் மற்றும் பூமியை நோக்கிய ஈர்ப்பு ஆகியவற்றிற்கு மாறாக இது உண்மையில் கிறிஸ்தவ அறிவியலின் தெய்வீக தோற்றம் மற்றும் செயல்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ அறிவியலின் வெற்றிகள் பிழை மற்றும் தீமையை அழிப்பதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் இருந்து பாவம், நோய் மற்றும் மரணம் போன்ற மோசமான நம்பிக்கைகள் பரப்பப்படுகின்றன. இயேசு தன்னலமற்றவர். அவரது ஆன்மீகம் அவரை உணர்ச்சியிலிருந்து பிரித்தது, மேலும் சுயநல பொருள்முதல்வாதி அவரை வெறுக்க செய்தது. ஆனால் இந்த ஆன்மீகம்தான் இயேசு நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் தீமையை துரத்தவும் இறந்தவர்களை எழுப்பவும் உதவியது. ஆன்மீகத்தை விட பொருளை தேடும் தலைமுறை தீய மற்றும் விபச்சாரம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். பொருள் முதல்வாதத்தின் மீதான அவரது உந்துதல் கூர்மையானது, ஆனால் தேவைப்பட்டது. எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியுங்கள் என்ற இயேசுவின் பிரார்த்தனை மன்னிப்புக்கான விதிமுறைகளையும் குறிப்பிட்டது. விபச்சாரம் செய்த பெண்ணை மன்னிக்கும் போது, போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவருடைய முழுமையான உதாரணம் நம் அனைவரையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. ஆனால் அவர் செய்த செயல்களை செய்வதன் மூலமும் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்ததும் மட்டுமே குணப்படுத்துவதில் அவரது நோக்கம் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அவருடைய தெய்வீக கொள்கையை நிரூபிப்பதும் ஆகும். அவர் சொன்ன மற்றும் செய்த எல்லாவற்றிலும் அவர் கடவுளால் உண்மை மற்றும் அன்பால் ஈர்க்கப்பட்டார். அவரை துன்புறுத்தியவர்களின் நோக்கங்கள் பெருமை, பொறாமை, கொடூரம் மற்றும் பழிவாங்கும் தன்மை உடல் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டன. ஆனால் அவர்களின் சிற்றின்பத்தை கண்டித்த தெய்வீக கொள்கையான அன்பை நோக்கமாக கொண்டது. பாவம், நோய், மரணம் ஆகியவற்றை அழிப்பதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட சத்தியமே இதுவரை போதிக்கப்படாத சிறந்த பிரசங்கமாகும். இதை அறிந்திருந்தும் ஒரு பாசம் நம்மில் உயர்ந்ததாகவும் நம் வாழ்வில் முன்னணி வகிக்கும் என்பதை அறிந்தவராகவும் இரண்டு எஜமானர்களுக்கு எந்த மனிதனும் சேவை செய்ய முடியாதது என்று இயேசு கூறினார். தவறான அஸ்திவாரங்களில் நாம் பாதுகாப்பாக உருவாக்க முடியாது. சத்தியம் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. அதில் பழைய விஷயங்கள் கடந்து செல்கின்றன மற்றும் எல்லாமே புதியனவாகும். பேரார்வம், சுயநலம், தவறான பசி, வெறுப்பு, பயம், அனைத்து சிற்றின்பம், ஆன்மீகத்திற்கு அடிபணிதல் மற்றும் மிகையான இருப்பு கடவுளின் பக்கம் உள்ளது. நல்லது. ஏற்கனவே நிரம்பிய கப்பல்களை நிரப்ப முடியாது. அவற்றை முதலில் காலி செய்ய வேண்டும். பிழையை கழற்றுவோம். பின்னர் கடவுளின் காற்று வீசும்போது நம்முடைய கிழிந்தவர்களை நம்மை நெருங்கி அணைக்க மாட்டோம். மரண மனதிலிருந்து பிழையை பிரித்தெடுப்பதற்கான வழி அன்பின் வெள்ள அலைகள் மூலம் உண்மையை ஊற்றுவதாகும். கிறிஸ்துவர் பரிபூரணம் வேறு எந்த அடிப்படையில் வென்றது? அசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை ஒட்டுவது, அதை விட்டுவிடாத போது பாவம் மன்னிக்கப்படும் என்று எண்ணுவது, கொசுக்களை வடிகட்டுவது மற்றும் ஒட்டகங்களை விழுங்குவது போன்ற முட்டாள்தனமானது. பாவமும் சிற்றின்பமும் நிறைந்த உலகில் மனித மனமா அல்லது தெய்வீக மனதா ஒருவரை பாதிக்கிறது என்பதை தீவிரமாக சிந்தித்து பார்ப்பது ஞானமானது. திருமண உடன்படிக்கைக்கு துரோகம் என்பது அனைத்து இனங்களின் சமூக பேரழிவாகும். இருளில் நடக்கும் கொள்ளை நோய், நண்பகலில் வீணடிக்கும் அழிவு, விபசாரம் செய்யாதே என்ற கட்டளை, கொலை செய்யாதே என்ற கட்டளையை விட குறைவான கட்டாயம் இல்லை. கற்பு என்பது நாகரிகம் மற்றும் முன்னேற்றத்தின் சிமெண்ட். அது இல்லாமல் சமூகத்தில் ஸ்திரத்தன்மை இல்லை. அது இல்லாமல் ஒருவர் வாழ்க்கை அறிவியலை அடைய முடியாது. நீங்கள் முதலில் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது இரண்டாவது சந்தர்ப்பத்தில் அவை உங்களை கட்டுப்படுத்தும். தடை செய்யப்பட்ட பொருட்களை ஆசையுடன் பார்ப்பது ஒழுக்க விதியை மீறுவதாகும் என்று இயேசு அறிவித்தார். புலன்களுக்கு புலப்படாத மனித மனதின் செயல்களுக்கு அவர் பெரும் அழுத்தத்தை அளித்தார். தீய எண்ணங்களும் நோக்கங்களும் ஒருவரின் நம்பிக்கை அனுமதிப்பதை விட அதிக தூரம் சென்றடைவதில்லை மற்றும் தீங்கு விளைவிப்பதில்லை. நல்லொழுக்கமும் உண்மையும் ஒரு வலுவான தற்காப்பை உருவாக்கினால் தீய எண்ணங்கள், இச்சைகள் மற்றும் தீங்கிழைக்கும் நோக்கங்கள் மகரந்தம் போன்ற ஒரு மனித மனத்திலிருந்து மற்றொரு மனித மனதிற்கு அலைந்து திரிவது போல, சந்தேகத்திற்கு இடமில்லாத தங்குமிடத்தை கண்டறிவது போல் வெளியே செல்ல முடியாது. தீமையை எதிர்க்கவும் எல்லா வகையான தவறுகளையும் அது உங்களை விட்டு ஓடிவிடும். பிழை வாழ்க்கைக்கு எதிரானது. பிழையின் மீது சத்தியத்தின் மேலாதிக்கம், மரணத்தின் மீது வாழ்க்கை, தீமைக்கு மேல் நன்மை ஆகியவற்றின் மேன்மையின் ஒவ்வொரு திசையிலும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள நாம் இறுதியில் எழுவோம். மேலும் இந்த வளர்ச்சி கடவுளின் யோசனையின் முழுமையை அடையும் வரை தொடரும். நாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுவோம் என்று இனி பயப்பட வேண்டாம். மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம் மற்றும் ஆத்மாவில் தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். நோய் அல்லது பாவத்தின் மாயை உங்களை தூண்டும் போது கடவுளையும் அவருடைய யோசனையையும் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையில் அவருடைய சாயலை தவிர வேறெதையும் அனுமதிக்காதீர்கள். பயமோ சந்தேகமோ உங்கள் தெளிவான உணர்வு மற்றும் அமைதியான நம்பிக்கையை மறைக்க வேண்டாம். வாழ்க்கையின் இணக்கமான வாழ்க்கை நித்தியமாக இருப்பதை போல வாழ்க்கையில் இல்லாத எந்த வலி மிகுந்த உணர்வையும் அல்லது நம்பிக்கையையும் அளிக்க முடியும். உடலியல் உணர்விற்கு பதிலாக கிறிஸ்தவ விஞ்ஞானம் இருப்பதை பற்றிய உங்கள் புரிதலை ஆதரிக்கட்டும். மேலும் இந்த புரிதல் பிழையை உண்மையுடன் மாற்றும், இறப்பை அழியாத தன்மையுடன் மாற்றும் மற்றும் அமைதி முரண்பாட்டை நல்லிணக்கத்துடன் மாற்றும். மனிதன் கடவுளின் பிரதிபலிப்பு. சாகுபடி தேவையில்லை, ஆனால் எப்போதும் அழகான மற்றும் முழுமையான. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.